السلام عليكم ورحمة الله وبركاته. اللهم ربنا لك الحمد ملء السماوات وملء الأرض وملء ما شئت من شيء بعد. أهل الثناء والمجد، أحق ما قال العبد وكلنا لك عبد. اللهم لا مانع لما أعطيت ولا معطي لما منعت، ولا ينفع ذا الجد منك الجد. وأفضل الصلاة وأزكى السلام على خير الأنام ولبنة التمام ومسك الختام، سيدنا وحبيبنا وسندنا وقرة أعيننا محمد خاتم النبيين، إمام الأنبياء وسيد المرسلين، وعلى آله الطيبين الطاهرين وأصحابه الغر الميامين، وعلى كل من اقتفى أثره واهتدى بهديه واستنى بسنته ودعا بدعوته إلى يوم الدين. أما بعد، பெரும் மரியாதைக்குரிய எங்களுடைய உஸ்தாத் நாயகம் ஷேகுர் ரஹ்மானியா அவர்களே, நதுவத்துர் ரஹ்மானியின் தலைவர் அவர்களே, அதன் கௌரவ உறுப்பினர்களே, இந்த ஊர் மஸ்ஜித் நிர்வாகத்தையும் தலைவராகவும் இந்த ஊரின் தலைவராகவும் விளங்கும் கௌரவ அமீர் அவர்களே, பெருவருகை தந்திருக்கக்கூடிய அன்பிற்குரிய உலமா பெருந்தகைகளே, மதரசாக்களின் முன்னணி முகங்களே, மதரசாக்களிலிருந்து இந்த இடத்தை சிறப்பிப்பதற்காக வேண்டி வருகை புரிந்திருக்கக்கூடிய என் கண்ணுக்கு கண்ணான மாணவ கண்மணிகளே, மர்ஹூம் முன்ஷத் ஹதரத் அவர்களின் இரக்கங்களே இரக்கங்களே, மர்ஹூம் முன்ஷத் ஹதரத் அவர்களை ஞாபகம் செய்வதற்கு இந்த ஒரு சந்தர்ப்பத்தை நமக்கு ஏற்படுத்தி இதில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து வைத்திருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நம் தலைவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் அவர்களின் உயர்ந்த சுவன பதவியை நம் எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைப்பானாக. அன்புக்கினிய சகோதரர்களே, உலமா பெருந்தகைகளே, மிஷ்காத்துல் மசாபீஹின் ஷர்ஹ் நூலாகிய மிர்காத்துல் மமாத்தீஹில் ஒரு கவி இருக்கிறது, ஒரு கவியடி இருக்கிறது, இதா மா மாத து இல்மின் வ ஃபத்வா ஃபகத் வகஅத் மின் அல் இஸ்லாமி ஸுல்மா. அறிவும் மார்க்க தீர்ப்பும் வழங்குகின்ற ஒருவர் மரணித்து போய்விட்டால் இஸ்லாத்தில் ஒரு சின்ன வெடிப்பு அல்லது ஒரு ஓட்டை ஏற்பட்டுவிட்டது என்பது அதன் பொருளாகும். ஆலிம்கள் மறைகிற போதெல்லாம் இஸ்லாத்தில் வெடிப்பு ஏற்படுகிறது என்பது அந்த கவிஞர் சொல்லுகிற கருத்தாக இருக்கிறது. அந்த வகையில் நம்மை விட்டு உடலால் பிரிந்திருக்கும் மௌலவி மன்ஷாத் ஹபரத் அவர்களின் பிரிவையும் நாம் பார்க்கலாம். பொதுவாக முக்கியஸ்தர்கள் மறைந்த பிறகு அவர்களை நினைப்பது சமூகத்தில் தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய பழக்கம். அந்த பின்னணியில் நதுவத்துர் ரஹ்மானியினும் முக்கியஸ்தர்கள் மரணித்து போகும்போது அவர்களை நினைப்பதும் கூட்டாக அவர்களின் வாழ்வை பணிகளை நீட்டி பார்ப்பதும் ஒரு வாடிக்கை. அதன் தொடரில் மர்ஹூம் மன்ஷாத் ஹதரத் அவர்களையும் நாம் இணைத்து பார்க்க நேரிட்டமை ஒரு பக்கத்தில் நமக்கு வாய்ப்பாக இருந்த போதிலும் மறுபக்கத்தில் ஒரு இழப்பாகவே அவரின் இறப்பை நாம் பார்க்கிறோம். ரஹ்மானியூன் என்று சொல்கிற போது இருவரை நாம் இழந்திருக்கிறோம். அண்மை காலத்தில் நஸ்ஸார் மௌலவி என்று ஒருவர் இருந்தார். குல்லியத்துபுனி உமரில் அவர் ஒரு விரிவுரையாளராக இருந்தார், கலைவலையைச் சேர்ந்தவர். இந்த ஊரிலும் பல பேருக்கு அவரை தெரிந்திருக்கும். அவரும் தன்னுடைய 50 வயதில் வஃபாத்தானார். அவருக்கும் இப்படியான ஒரு நினைவு கூட்டத்தை ஒழுங்கு செய்திருந்தோம். 2 ஆண்டுகள் கூட கழியவில்லை அவரின் வஃபாத்தை தொடர்ந்து மற்றொரு ரஹ்மானி உங்கள் ஊரை சேர்ந்த, நம்மோடு மிகவும் நெருக்கமாக இருந்த, என்னுடைய உஸ்தாதாக இருந்த மம்ஷாத் ஹபுரத் அவர்கள் 55 ஆண்டு உலக வாழ்க்கையை முடித்துக் கொண்டதற்கு பிறகு அவரை நினைக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம் நமக்கு ஏற்பட்டிருக்கிறது. மம்ஷாத் ஹபுரத் அவர்களை அவர்களுடைய வாழ்க்கை குறிப்புகளை சொல்லுமாறு என்னை பணிக்கப்பட்டிருக்கிறது. அதை சொல்லி சுருக்கமாக சொல்லி முடித்துக் கொள்ளலாம் என்று விளைகிறேன். மம்ஷாத் என்றால் என்ன பதம், அவருடைய பெயர் பற்றி பாரித்த போது அதுக்கு என்ன பொருள் என்று எனக்கு தெரியவில்லை. அது ஒரு அரபு பதம் அல்ல என்பது மட்டும் தெரிந்தது. ஆனால் மம்ஷாத் அத்-தீனவரி என்று ஒரு பெரிய சூஃபி மகான் இருந்தார். மம்ஷாத் அத்-தீனவரி என்று ஒரு பெரிய சூஃபி மகான் இருந்தார். அபு ஹனீஃபத் அத்-தீனவரி என்று இன்னும் ஒரு பெருமறிஞர் இருந்தார். தீனவர் என்பது ஈரானில் இன்று இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நகர். அந்த இடத்தைச் சேர்ந்தவர்கள் தீனவரி என்று சொல்லப்படுவார்கள். அமல்களின் சிறப்பு தப்லீகில் ஈடுபடக்கூடிய சகோதரர்கள் வாசிக்கும் போது மம்ஷாது தீனூரி என்று ஒரு பெரியார் என்று ஜகரியா ரஹ்மத்துல்லாஹி அலை ஒரு இடத்திலே குறிப்பிடுவார்கள். அவர்கள்தான் அவர்கள் தீனூரி அல்ல, தீனவர், தீனவரி. மம்ஷாது தீனவரி என்ற பெரியவர் ஈரானில் இருந்ததனால் மம்ஷாத் என்ற பதம் ஒரு பாரசீக பதமாக இருக்கும் என்று நம்பிக்கை பெறுகிறோம். பாரசீக மொழி தெரிந்த ஒருவரை காலையில் தொடர்பு கொண்டு கேட்டேன், இந்த மம்ஷாத் என்றால் என்ன என்று எனக்கு சொல்லலாமா என்று. அவர் அகராதி புரட்டி பார்த்து விட்டு சொன்னார், மம் என்பதை பாரசீகம் தில் முஹம்மதின் முஹஃபஃபாக, முஹம்மதின் சுருக்கமாக மம் என்று பாவிப்பார்களாம். முஹம்மதை மம் என்று பாரசீகத்திலே அவர்கள் பாவிக்கிறார்களாம். ஷாத் என்பது சாது. தமிழரை நாம் சாது என்று சொல்லுவோமே, இது சில வேளை பாரசீகத்திலிருந்து வந்திருக்கலாம். சில பாரசீக சொற்கள் தமிழிலே உண்டு. மஸ்த், மஸ்து ஏற்படுகிறது என்று சொல்லுவோமே, போதையினால் மஸ்து ஏற்படுகிறது. இது பாரசீக வார்த்தை மஸ்த். அதாவது ஒரு அதிலிருந்துதான் சூஃபி பெரியவர்கள் சில பேருக்கு மஸ்தான்கள் என்று சொல்வதுண்டு. அவர்களுடைய ஹாலத்து ஜெதுவிலே அவர்கள் பேசுவதை அவர்கள் மஸ்தான் நிலையிலிருந்து பேசுகிறார்கள். சிலருக்கு மஸ்தான்கள் என்று கூட ஒரு காலத்திலே பெயர்கள் வைக்கப்பட்டது உண்டு. இப்படி சில பாரசீக சொற்கள் நம்முடைய வழக்கிலே தமிழ் மொழியில் இருப்பதுண்டு. அதுபோல சாது என்பதும் ஷாத் என்பதிலிருந்து வந்திருக்கலாம். ஷாத் என்பது சாது. அந்த வகையில் மம்ஷாத் என்பது முஹம்மது ஷாத் என்பதின் சுருக்கம் என்று ஒரு அகராதி எழுதப்பட்டிருப்பதாக அவர் எனக்கு படித்து காட்டினார். மம்ஷாத் ஹபுரத் அவருடைய பெயரை பொறுத்த மட்டில் அப்படி எனக்கு ஒரு ஒரு சின்ன நெருடல் இருந்தது. என்ன பெயர், என்ன மொழி என்று பார்ப்பதற்கு அப்படி ஒரு நேற்று ஒரு சொரிச்சல் ஏற்பட்டது. பார்த்தேன் தேவி அல்லாஹாலா. ஆனால் ஒரு விஷயம் என்ன தெரியுமா, மம்ஷாது தீனவரி ரஹ்மஹுல்லா அவர்களை பற்றி படித்தேன். மம்ஷாது தீனவரி ரஹ்மஹுல்லா அவர்களிடத்திலே இருந்த இல்லை அவர் சொன்ன ஒரு கருத்து இவரிடத்தில் இருப்பதை பார்க்கக்கூடியதாக இருந்தது. நான் பின்னர் அதனை சொல்லுவதற்கு இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். மம்ஷாத் ஹபுரத் அவர்கள் பிறந்தது விலங்குடையில். இது அவருடைய பிறந்தகமும் இறந்தகமுமாக இருக்கிறது. 1960 அவர் பிறந்திருக்கிறார். 1960 ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி பிறந்திருக்கிறார். நான் சொல்லுகின்ற தகவல்கள் யாவும் அவருடைய மகன் அப்துல்லா அவர்கள் சொன்னதை சொல்கிறேன். வேறு எதுவும் இங்கிருந்தும் சொன்னதல்ல. இந்த தகவல்களின் சரிபிழைகளை அவர்களுடைய குடும்பத்தில் அவர்களிடத்திலிருந்து பெற்றால்தான் சரியாக தெரிந்து கொள்ளலாம். சில கிடைக்கப்பெறவில்லை, கிடைத்தவற்றை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். மம்ஷாத் ஹபுரத் அவர்கள் 1960 பிறந்து 2016 மரணித்திருக்கிறார்கள் என்றால் வஃபாத் ஆகும் போது சுமார் 55 வயது அவர்களுக்கு. 1960 பிறந்ததுக்கு பிறகு ஆரம்ப கல்வியை இங்கே பாடசாலையிலே விளம்பரம் முஸ்லீம் மகாவித்யாலயம் இருக்குதான் இங்கே பெற்றிருக்கிறார்கள். அதுக்கு பிறகு 9ஆம் ஆண்டு வரைக்கும் படித்துவிட்டு அதுக்கு பிறகு அவர்கள் ரஹ்மானியா மத்ரஸா, அந்த நேரத்தில் அல் ஜாமியா ரஹ்மானியா இல்ல, അൽ മദ്രസത്തുർ റഹ്മാനിയ എന്ന പേരിൽ അക്കുറനൈ ജാമിയ റഹ്മാനിയ ഇയങ്ങി വന്നത്. ഷെയ്ഖുർ റഹ്മാനിയ അവർ അന്ന നേരത്തിലും അധിപരായി ഇരുന്നാൽ 1975 ആണ്ട് 23 തീയതി മാർച്ച് മാസം അങ്ങേ മാണവരായി ചേർന്നിരിക്കുന്നത്. അങ്ങേ മൗലവി പട്ടധാരിയായ ആകും ആണ്ട് ആകിയ ആണ്ട് 1983. 1983 ആണ്ട് മുതൽ മാണവർ തൊഹുതിയെ പട്ടധാരി തൊഹുതിയെ റഹ്മാനിയ വെളിയേറ്റിയ ആണ്ടാകും. അതിൽ 3 പേർ വെളിയാനാർക്കൽ ഒരുവർ ഇങ്ങേ ഇരിക്കക്കൂടിയ എങ്ങനെ മുസ്താദ് ജാമിയ റഹ്മാനിയാവിൻ തൽപോതയ അധിപർ സാദിഖ് ഹബറത്ത് അവർ. ഇരണ്ടാം അവർ അതേ വകുപ്പിൽ ചേർന്നവർ, അവരുടെ വകുപ്പിലിരുന്നവർ ഉങ്കൽ ഊരെ ചേർന്ന നമ്മുടെ ഉസ്താദ് മർഹൂം മംഷാദ് ഹബറത്ത് അവർ. മൂന്നാം അവർ മാവിൻ മടയെ ചേർന്ന സാദിഖ് ഹസ്രത്ത് അവർ, പുറനിലയെ ചേർന്നവർ. മൂന്നാം അവർ ഫിർദൌസ് മൗലവി അവർ. അവർ മാവിൽ മടയെ ചേർന്നവർ, വ്യാപാരത്തിൽ ഇരിക്കാർ. മടവളയിൽ അവരുടെ കടയിരിക്കുന്നത്. ചില വേള അവർ ഇന്ന നേരം വന്ന് ചേരലാം എന്ന് നിലയ്ക്കേൻ വരുവതാ ചെന്നാർ. ഇന്ന് മൂവരും താൻ മുതൽ വകുപ്പ് ജാമിയ റഹ്മാനിയ ഈന്തെടുത്ത 3 മുതൽ 3 മാണവർ പട്ടധാരി തുടങ്ങി. ഇങ്ങേ 1983 ആണ്ട് വെളിയേറി പാകിസ്ഥാനുക്ക് ചെന്ന് ബിന്നൂരി ടൗണിൽ ഇരിക്കക്കൂടിയ ജാമിയ ഇസ്ലാമിയാവിൽ ദൌറത്തുൽ ഹദീസ് ഹദീസ് കക്കൈനറിയിൽ ചേർന്നിരിക്കാർ. ഓർ ആണ്ട് കാലം അങ്ങേ മുടിത്തുവിട്ട് 1984 ആണ്ട് ഇലങ്കൈ മീണ്ട് താൻ ഓതിയ ജാമിയ റഹ്മാനിയാവിൽ ഉസ്താദാ ചേർന്നിരിക്കാർ. ഒരു റമദാനെ തുടർന്ന് അവർ ജാമിയ റഹ്മാനിയാവിൽ ഉസ്താദാ ചേർന്നാർ. നാനും അന്ത വർഡം താൻ മദ്രസാവിൽ ചേർന്നേൻ. 1984 ആണ്ട് സെപ്റ്റംബർ മാസം 13 തീയതി നാൻ ചേർന്നത്. അത് ഒരു വ്യാഴക്കിഴമ, സനിക്ക് വെള്ളിക്കിഴമ പാഠം നടപെടുവില്ല. സനിക്കിഴമ ഉദ്യോഗപൂർവമായ നമ്മുടെ വകുപ്പുക്ക് പാഠം ആരംഭിച്ചാൽ അന്ത് അന്ന് നമുക്ക് അവർ പാഠം നടത്തിനാർ. അവർക്ക് ദീനിയ പാഠം കൊടുക്കപ്പെട്ടിരുന്നത്. ഷെയ്ഖുർ റഹ്മാനിയ അവർ എങ്ങനെ സർഫ് ഓതി തന്നാർ. അവർ സർഫ് പാഠം ആരംഭിച്ചു വെച്ചാൽ ഹദ്റത്ത് അവർ ദീനിയ പാഠം ആരംഭിച്ച് നമുക്ക് ഓതി തന്നാർ. നേറ്റു മാലൈ മഗ്രിബ് നേരത്തിലെ അന്ത പഴയ ഏടുകളെ പുരട്ടി പാർത്തേൻ. അന്ത പസുമയാണ് നിലവുകളും ഇനിയ നാളികളും മനക്കൻ മുന്നേ മിന്നി മിന്നി മറയുന്നത്. ഇന്നമൽ ആമാലു ബിന്നിയാത്ത് ഹദീസയും അൽക്ക് മുൻ ഒമാ ഒമിറു ഇല്ലാ ലിയഅബുദുല്ലാഹ മുഖ്ലിസീന ലഹുദ്ദീൻ എന്ന് തുടരക്കൂടിയ ആയത്താഹിയ ഇന്ത സൂറത്തുൽ ബയ്യിന ആയത്തെയും വൈത്ത് ബാബുൽ ഇഖ്ലാസ് ഫിൽ അമൽ എന്ന് തലയിപ്പിട്ട് അവർ നമുക്ക് മുതലാവത് പാഠം തുവക്കി വെച്ചാൽ സെയ്ഹിറ വേലയിലെ ഇഖ്ലാസ് തേവ എന്നതായി ഇമാം ബുഖാരി റഹ്മത്തുല്ലാഹി അലൈഹി സഹീഹുൽ ബുഖാരിയിൽ തുവങ്ങിയതുപോലെ നമുക്ക് റിയാബു സാലിഹീനെ അവർ വൈത്തുക്കൊണ്ട്. അപ്പോൾ റിയാബു സാലിഹീൻ എന്നതെല്ലാം 2-3 നാൾക്കിൽ കളിച്ചുതാൻ തെരയും നമുക്ക് റിയാബു സാലിഹിന്റെ എന്നാൽ തെരയാവുന്ന നേരത്തില് മുതൽ 4 മാനവൻ മദ്രസ കൽവിയിലെ അത് നേരത്തിലെ റിയാബു സാലിഹീൻ അവർ കയ്യിലെ ഇരുന്ന് അവരെങ്കിലേക്ക് പാഠം തുറത്തി തന്നാൽ ഒരാണ്ട് കാലം അടുത്ത റമദാൻ വരയ്ക്കും അവരുടെ ദീനിയ പാഠം തുറന്ന് പഠിച്ചിരിക്കും. 1984 ആണ്ട് റമദാനെ തുടർന്ന് അവർ ജാമിയ റഹ്മാനിയാവിൽ പുഹുന്നവർ ഒരു ആശ്രയരാക. പിറകു 1993 ആണ്ട് 7-11 തീയതി അവർ അങ്ങിരുന്ന് ഹിരിയാവിടെ പെട്ട് ഉദ്യോഗപൂർവമായ മദ്രസാവിലിരുന്ന് നീങ്ങിക്കൊള്ളുക വരയ്ക്കും സുമാർ 8 ആണ്ടുകൾ കടമ പുരിഞ്ഞിരിക്കാർ. ഒരു ശ്രേഷ്ഠ വിരിവുറയാളരായ കടൈസി നേരത്തിലിരുന്ന് കടമി പുരിഞ്ഞാർ. നാങ്കളും 8 ആണ്ടുകൾ ഓതിനോം. 92 ആണ്ട് വെളിയേറിച്ചോം. 93 ആണ്ട് അവർ വെളിയേറിച്ചാർ. എങ്களுடைய வகுப்புக்கு 7.5 ஆண்டுகள் இருந்தது. அவருக்கு ஒரு 8 ஆண்டுகளும் சில மாதங்களும் கூடுதலாக இருந்திருக்கும். அந்த நேரத்திலே அவருக்கு ஒரு பிரியாவிடை வைபவம் ரஹ்மானியாவில் ஏற்பாடு செய்யப்பட்டது. அந்த நேரத்திலே அவருக்கு ஏற்பாடு செய்யப்பட்ட பிரியாவிடை வைபவத்துக்கு ஊரிலிருந்து என்னிடம் ஒரு கவிதை செய்து கேட்டிருந்தார்கள், ஒரு ஷேர் செய்து கொடுத்திருந்தேன். அது கிட்டத்தட்ட 23 ஆண்டுகள் கழித்து அவருடைய இறுதி பிரியாவிடைக்கு ரொம்ப பொருத்தமாக பாடுவதற்கு இருக்கிறதாக இருந்தது. இந்த கூட்டத்திலே அதுக்கு பின்னர் 6 அல்லது 7 அடிகளை இணைத்து அதே கவிதையை பாடுக்கலாம் என்று கொடுத்தேன். பாடுவதற்கு இருக்கிறார்கள். அன்று எந்த கவிதை அவருடைய தற்காலிக பிரியாவிடைக்கு சொல்லப்பட்டதோ அது முழுக்க முழுக்க அவருடைய இறுதி பிரியாவிடைக்கு பொருத்தமாகவே அமைந்திருக்கிறது. அன்று அந்த நேரத்திலே ஒரு காலம் வரும், ஒரு நாள் வரும், அவருக்கு அது இறுதி பிரியாவிடைக்கும் பொருத்தம் என்றெல்லாம் நான் நினைக்கவும் இல்லை, எதிர்பார்த்து எழுதவும் இல்லை, பாடியவர்கள் நினைக்கவும் இல்லை. ஒரு சாரார் படித்தார்கள், இங்கே இருக்கக்கூடிய ரிஸ்வி மௌலவி அவர்களும் அந்த குழுவில் இருந்தார்கள் நினைக்கிறேன், படித்தவர்களுடைய குழுவில் யாரும் நினைக்கவில்லை. இதுதான் அல்லாஹுடைய ஏற்பாடு. அல்லாஹ் எப்படி எப்படி எல்லாம் கதர்களை நாம் நினைக்காத வண்ணம் ஒரு காலத்திலே நமக்கு முன்னரே மாற்றி நிலைமைகள் மாறிக்கொண்டிருக்கின்றன என்பதை காட்டுகிறான். அன்புக்குரியவர்களே, உலமா பெருந்தகைகளே, அதுக்கு பிறகு அவர் ரஹ்மானியாவில் அவர் பணிபுரிந்த காலம், இன்று ரஹ்மானியா கண்டிருக்கக்கூடிய பௌதிக வளங்கள் அன்று ஓரளவு கண்டிருந்த காலம், அவருடைய ஆரம்ப காலம் நான் ஓதுவதற்கு வந்திருந்த காலம் எல்லாம் பிரதான மண்டபமாக இருந்தது. இப்பொழுது இல்லை. ஒரு ஷீட் போடப்பட்ட நிறைய கண்ணாடிகள் பொருத்திய சாளரங்கள், ஜன்னல்கள் நிறைந்த முன்னே அமைந்திருந்த ஒரு கட்டிடம் இருந்தது. அதுதான் மாணவர்களின் விடுதி. தூங்குவது அதிலே, உணவருந்துவது அதிலே, 1 அல்லது 2 வகுப்புகள் நடைபெறும். மம்சாத் ஹபரத் அவர்களின் வகுப்பு அந்த இடத்தில் தான் நடைபெற்றது. சாலை கூட்டம் நடத்துவதிலும் அதிலே. இப்படி ஒரு எளிமையான பௌதிக வளங்கள் அன்றுள்ள நிலையில் அது நிரப்பம் தான். ஏனைய மதரசாக்கள் அங்கிருந்த மதரசாக்களோடு ஒப்பிட்டு பார்க்கையில் அன்றுள்ள நிலையில் அது பெட்டராகத்தான் இருந்தது, நல்ல நிலையில் தான் இருந்தது. பிறகுதான் அந்த கட்டிடம் எல்லாம் முடிந்து வேறு கட்டிடங்கள் வந்து இப்பொழுது இருக்கக்கூடிய பிரதான மண்டபம் மம்சாத் ஹபரத் அவர்கள் இருக்கும் போது வெளியாகும் போது அங்கிருந்து பிரியாவிடை பெற்று போகக்கூடிய நேரத்தில் அமைந்திருந்தது. நாமும் அதிலிருந்துதான் வெளியேறினோம். அந்த கட்டிடத்தில்தான் அவருக்கு பிரியாவிடை வைபவம் நடைபெற்றது. இப்படி மம்சாத் ஹபரத் அவர்கள் ஜாமியா ரஹ்மானியாவின் பௌதிக வளங்கள் குறைந்த காலத்தையும் கண்டவர். அவர் ஓதிய காலத்தை சொல்லுவார். ஒரு காலத்திலே மிகவும் கஷ்டப்பட்ட காலம், அந்த காலத்தை நாம் காணவில்லை, அந்த கஷ்ட நிஷ்டூரங்களை நாம் அனுபவிக்கவில்லை. மிகவும் வசதிகள் கம்மியாக இருந்த ஒரு காலகட்டத்திலே, வசதிகள் என்றால் என்னவென்று கேட்க வேண்டும் என்ற நிலை இருந்த ஒரு காலத்திலே அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு ஓதியிருக்கிறார்கள். அவர்களுடைய கஷ்டங்களை சில பல வேளைகளில் எங்களோடு பகிர்ந்து கொண்டிருப்பார். பிறகு அவர் வெளியேறி செல்லக்கூடிய நேரத்திலே ஓரளவு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய அளவுக்கு வசதிகள் கிடைத்திருந்தன. இங்கிருந்து அவர் வெளியேறி சென்றதுக்கு பிறகு, அவராகவே ராஜினாமா செய்து சென்றதுக்கு பிறகு, நாவலப்பட்டி தாருல் உலூம் அல் ஹாஷிமியாவில் சில காலம் கடமை புரிந்தார். அங்கே எந்த ஆண்டிலிருந்து எந்த ஆண்டு வரைக்கும் கடமை செய்தார் என்ற தகவல் சரியாக நமக்கு கிடைப்பதாக இல்லை. ஆனால் மிஸ்பாஹியாவில் 2000 ஆண்டு கம்புல மிஸ்பாஹியா தாருல் உலூம் அல் மிஸ்பாஹியாவில் 2000 ஆண்டு அவர் அதிபர் பதவியை பொறுப்பேற்றிருக்கிறார் என்றால், 1994 1993 ரஹ்மானியாவில் இருந்து ராஜினாமா செய்துவிட்டு இந்த இடைப்பட்ட 7 ஆண்டுகளுக்குள் தான் ஹாஷிமியாவில் அவர் குறிப்பிட்ட காலம் கடமையாற்றிருக்க வேண்டும் என்பது மட்டும் துலக்கம். ஆகவே இந்த சரியான ஆண்டை அவர் அங்கே சேர்ந்ததும் விலகியதும் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று. தாருல் உலூம் அல் மிஸ்பாஹியா அவர் அதிபராக கடமை புரிந்த இடம். தாருல் உலூம் அல் ஹாஷிமியா அங்கே அவர் ஒரு ஆசிரியராக விரிவுரையாளராக கடமை புரிந்தார். மிஸ்பாஹியாவில் அது அவருக்கு ஒரு வேறு விதமான அனுபவம். அதிபராக சுமார் 8 ஆண்டுகள் 2008 ஆண்டு வரைக்கும் கடமை புரிந்து அதிலிருந்து விடுபட்டுக் கொண்டு மீண்டும் 2010 ஆண்டு அதே கல்லூரிக்கு சென்று அதிபராக பொறுப்பேற்று 2014 ஆண்டு வரைக்கும் முதல் பகுதியிலே 8 ஆண்டுகள், பின்னர் 4 ஆண்டுகள் இங்கே அப்துல் ராசிக் ஐயார் அவர்கள் இருக்கிறார்கள், அந்த மதரசாவின் நிர்வாக தலைவர். சுமார் 12 ஆண்டுகள் அந்த மதரசாவின் அதிபர் பதவியை அலங்கரித்திருக்கிறார். இது மர்ஹூம் மன்ஷாத் ஹதரத் அவர்களுடைய வாழ்வின் பெரும்பாலான பகுதிகளை உள்ளடக்கிய ஒரு வர்ணனையாக இருக்கிறது. இடைப்பட்ட காலத்திலே மர்ஹூம் மன்ஷாத் ஹதரத் அவர்கள் வியாபாரத்தில் மதரசாவில் ஓதிக் கொடுத்துக் கொண்டு ஈடுபடுபவராக இருந்தார். அவருடைய சகோதரர் இங்கே இருக்கிறார், அவருடைய பெயரை மறந்துவிட்டேன், ஷஃபீக் ஆஜியா, ஷஃபீக். அவர்களுடைய ரோயல் மொஸ்கிட்டோ நெட் இல்லையா, ரோயல், அந்த நேரத்தில் அது அவர் ரூம்ல இருக்கும். கொஞ்சம் அந்த வியாபாரத்தில் போற வார வழியில் அந்த வேன்ல சில நேரத்தில் இரவில் என்ன செஞ்சிடுவாங்க, நெப்பாட்டிட்டு அவர் ரூம்ல இருக்கும். நாங்கள் ஓதுற காலத்தில் அப்ப தெரியும் ரோயல் மொஸ்கிட்டோ நெட் இருக்கும். அந்த நேரத்தில் மனநிலத்தில் பழுத பிறகுதான், பிறகு ஒன்றும் பேசிக்கப்படல. இப்பவும் அதே பேர்ல இருக்குது, பள்ளிக்கில வச்சு விளம்பரம் செய்யறதும் கூட அது வேண்டாம். ரோயல் மொஸ்கிட்டோ நெட் என்ற அதை அவங்க வியாபாரம் செய்தாங்க. கூடவே பிடவை, அதாவது உடுப்பு வியாபாரமும் செய்தார்கள், துணிமணி வியாபாரமும் செய்தார்கள். இது ரெண்டும் அவர் பல இடங்களுக்கு போய், குறிப்பாக வடமத்திய மாகாணம் அனுராதபுரம் இந்த பகுதிகளுக்கு அவர் செல்வார்கள், கிழக்கு மாகாணத்துக்கும் செல்வார்கள். வியாபார நுணுக்கத்தை அல்லாஹால கொடுத்திருந்தான். தனக்கு வியாபாரம் செய்ய வேண்டும் என்ற அறிவை யார் கொடுத்தது, அல்லது அதற்கு ஆர்வம் ஊட்டியது, அல்லது அதன் சூட்சுமங்களை சொல்லித்தந்தது யார் என்று சொன்னபோது, லக்கி ஸ்டோஸில் இருக்கக்கூடிய சகோதரர் என்று சொல்லுவார். என்ற திரையரண்டூர் தரவே சொல்லியிருக்கிறார், அக்குறன லக்கி ஸ்டோஸ் இருக்கக்கூடிய ஜிஃப்ரி ஹாஜியா, ருஸ்னி மோலியோட வாப்பா, இவர்கள் தான் எனக்கு வியாபாரம் செய்ய வேண்டும், எப்படி வியாபாரம் செய்வது என்று சொல்லுவார்கள். அதில் எழுந்த ஆசைதான் நான் போக வேண்டும், வியாபாரம் செய்ய வேண்டும், சொந்தமாக சம்பாதிக்க வேண்டும். எங்களுடைய முஃப்தி சாப் யூசுப் ஹசரத் அவர்கள் சொன்னது போல அவரிடத்தில் அப்படி ஒரு நெருடல் இருந்தது, சொந்தமாக நான் சம்பாதித்து வாழ வேண்டும், எவரும் தரக்கூடிய சம்பளத்தில் நான் தங்கி வாழக்கூடாது சொல்வார். அதனால் இது எப்படி செய்யலாம் என்று இருந்த போது எனக்கு இவர்கள் தான் இதனை சொல்லித் தந்தார்கள். மதரசாவிலே ஜாமியா ரஹ்மானியாவில் ஓதி கொடுத்துக் கொண்டு பின்னேரங்களிலே அங்கே போவேன், அவர்கள் சொல்லித்தந்த அறிவை வைத்துத்தான் நான் வியாபாரம் துவக்கினேன் என்று அவர் சொல்லுவார். அதே நேரத்திலே இடைப்பட்ட காலத்திலே ஹஜ்ஜுக்காக வழிகாட்டி 1987 ஆம் ஆண்டை வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார். 1989 ஆம் ஆண்டிலிருந்து சுமார் 2002 ஆம் ஆண்டு வரைக்கும் ஹஜ் வழிகாட்டியாகவும் ஈடுபட்டார். அதை அவர் தொழிலாக செய்யவில்லை. ஹஜ்ஜுக்கு செல்கிற மக்களுக்கு, இலங்கையிலிருந்து ஹஜ்ஜுக்கு செல்கிற மக்களுக்கு ஹஜ் வழிகாட்டி வேலையையும், அதாவது பணியையும் அவர் செய்பவராக இருந்தார். 2 ஹஜ் நடத்தும் நிறுவனங்களிலே அவர் தனக்கு இந்த சேவையை செய்யக்கூடிய வாய்ப்பையும் பெற்றிருந்தார். அதே போல சமூக சேவைகளை பொறுத்த மட்டிலே அவர் இந்த ஊரில் முக்கியமான பல சேவைகளில் பொறுப்பாக இருந்து செய்திருக்கிறார் என்பது தெளிவு. இதற்கு முன் பேசிய உங்களின் அமீர் அவர் அதனை சொன்னார், நீண்ட காலம் இந்த ஊரிலே அவர் இந்த மஸ்ஜித் சார்ந்த பதவியிலே இருந்திருக்கிறார் என்பது அவருடைய குறித்த சில வினாடிகளுக்குள் நிறைவடைந்த சொற்பமான வார்த்தைகள் அடங்கிய ஒரு நிறைவான பேச்சிலிருந்து நான் புரிந்து கொள்ள முடியுமாக இருந்தது. மம்ஷாத் ஹதரத் அவர்கள் மீது இந்த ஊரும் இந்த ஊரின் நிர்வாகமும் நன்றி உணர்வுடன் கலந்த கரிவும் மரியாதையும் எப்படி வைத்திருக்கிறார்கள் என்பதை படித்துக் கொள்ளவும், நேசமும் வைத்திருக்கிறார்கள் என்பதை படித்துக் கொள்ளவும் அவருடைய குறுகிய நேர உரையிலிருந்து ஒரு வாய்ப்பு கிடைத்தது. மரியாதை என்பது ஒருவருடைய கல்விக்காக, அறிவுக்காக, பதவிக்காக, பணத்துக்காக, செல்வத்துக்காக கிடைப்பது. நேசம் என்பது இதற்காக கிடைப்பதல்ல, நேசம் என்பது அது அவருடைய பண்புக்காக கிடைப்பது. மதிக்கிறார்கள் என்பது அது தூரத்தில் இருந்து கிடைப்பது, நேசிக்கிறார்கள் என்பது நெருக்கத்தில் இருந்து கிடைப்பது. மம்ஷாத் ஹதரத் அவர்களை இந்த ஊர் மதித்தும் இருக்கிறது, நேசித்தும் இருக்கிறது என்று பார்க்கிற போது நமக்கெல்லாம் அவர் ஒரு ரஹ்மான் என்ற வகையிலும், என்னை பொறுத்த மட்டிலே அவருடைய ஒரு மாணவன் என்ற வகையிலும் மகிழ்ச்சியை இரட்டிப்படைய செய்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, உலமா பெருந்தகைகளே, அவர் இந்த ஊரின் மஜ்லிஸ் ஷூராவிலே முக்கிய பதவியில் இருந்ததோடு பொறுப்பான பல வேலைகளை செய்திருக்கிறார். அவர் என்னோடு சந்திக்கக்கூடிய நேரத்திலும் தொலைபேசி மூலமாகவும் ஊர் சம்பந்தமாக பல விஷயங்களை அவர் பேசுகிற போது நாம் புரிந்து கொண்டிருக்கிறோம். பல விடயங்களை சொல்வார். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஊர் மக்களுக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு செய்தி இருக்கிறது. ஒரு மனிதன் தன்னுடைய பிறந்த ஊரை உயர்த்தி பிடித்து பேசுவது இருக்கிறது, அது அவரிடத்தில் இருந்தது. உங்களுக்கு அது தெரியாமல் இருக்கலாம், சில பேரை தெரிந்திருக்கலாம், பல பேருக்கு தெரியாத சங்கதியாக இருக்கலாம். எம்முடனோ அல்லது எங்கேயோ அவர் இருக்கிற போது விளம்பொடியை பற்றி அவர் மிகவும் சிலாகித்து பேசுவார். நமது ஊரிலே நாட்டின் பட்டிதொக்கு எங்கும் இருந்து தங்களுடைய சமூக நல சேவைகளுக்காக, மஸ்ஜிதுகளுக்காக, மதரசாக்களுக்காக, பாடசாலைகளுக்காக, திருமணங்களுக்காக, வேறு வெவ்வேறு தேவைகளுக்காக வசூலுக்காக வேண்டி வருவார்கள். வருபவர்கள் எல்லோரும் ஒரு பெரும் நிதித்திரத்தோடு தான் மீண்டும் போவார்கள். நமது ஊரிலே கொடுப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் என்று அவர் மனம் நிறைவோடு, நெஞ்ச நிறைவோடு பல தடவைகள் என்னிடத்திலே அவர் சொல்லியிருக்கிறார். அப்படி தன்னுடைய சொந்த ஊரை வெளியிடங்களிலே மிகவும் பிரமாதமாக உயர்த்தி பேசுவது மிகவும் அரிதாக இருக்கக்கூடிய ஒரு காலத்திலே அவர் தன்னுடைய சொந்த ஊரை ஊருக்கு வெளியிலே உயர்த்தி பேசிய ஒரு மனிதர். ஆகவே இந்த ஒரு உண்மையை வெளியிலிருந்து கொண்டிருக்கக்கூடிய நாம் உங்களுக்கு சொல்வதுதான் சால பொருத்தமாக இருக்கும். ஆகவே இந்த நல்ல பொழுதிலே உங்களுக்கு இதனையும் பதிவு செய்வதற்கு விரும்புகிறோம். தொடர்பு கொள்கிற போது அல்லது சந்திக்கிற போது ஊரின் விஷயங்கள் பற்றி பரிமாறிக்கொள்வார். சிக்கலான சில விஷயங்களை ஒரு மாணவன் என்றும் பார்க்காமல் என்னிடத்திலேயே தொடர்பு கொண்டு பேசுவார். இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, பேசி பேசி முடிவுக்கு வருவதில்லை, என்ன செய்யலாம், உங்களுடைய அனுபவங்கள் எதுவும் இருக்குதா சொல்லுங்க என்று ஒரு மாணவன் என்றும் பார்க்காமல் கீழே உள்ள தன்னிடத்திலே படித்த ஒருவரிடம் ஆலோசனை பெறுகிற அளவுக்கு உங்கள் ஊருக்கும் அவர் உங்களுடைய ஊரின் நேரத்துக்கு, உங்களுடைய ஊரின் வேலைக்கு ஒதுக்கப்பட்ட இடங்களுக்கெல்லாம் வெளியில் சென்று தனது ஊரின் கவலையை சுமந்து அதில் இருக்கக்கூடிய விடயங்களுக்கு வெளியில் இருந்து பரிகாரம் பெறலாமா, உள்ளே இருந்து பரிகாரம் கிடைக்காத போது என்று சிந்தித்து செயற்பட்ட ஒரு பெருமனிதர். இதுக்குத்தான் சொல்வது தன்னல மறுப்பு, பொதுநல பொறுப்பு. தன்னல மறுப்பு அதாவது தன்னுடைய நலத்தை மறந்துவிட்டு அல்லது ஒதுக்கிவிட்டு மறுத்துவிட்டு பொதுநல பொறுப்போடு வேலை செய்வது என்பது அது அவரிடத்திலே காணக்கூடியதாக இருந்தது. அவருக்கு அல்லாஹாலா நான்கு ஆண் மக்களையும் ஒரு பெண் பிள்ளையையும் கொடுத்திருக்கிறான். இரண்டு ஆண் பிள்ளைகள் பிறந்த உடனடியாக வஃபாத்தானதாக மகர் சொன்னார். ஆக மொத்தமாக ஏழு பிள்ளைகள் அவருக்கு கிடைத்து இரண்டு வஃபாத்தாகி ஐந்து இருக்கின்றனர். முதல் மூத்தவர்தான் அப்துல்லா மௌலவி என்று நினைக்கிறேன். அவர் ஒரு ஆலிமாக ஆகி ஹத்தானியா மதரசாவிலே அவர் இன்று உஸ்தாதாக கடமையாக்கிக் கொண்டிருக்கிறார். நல்ல பிள்ளைகளை உருவாக்கியிருக்கிறார். அவருக்கு இருந்த ஒரே ஒரு கவலை, அவருடைய நோய் காலத்திலே பிள்ளைகளை சரியாக ஒழுங்காக முறையாக கொஞ்சி குலாவி வளர்ப்பதற்குரிய சந்தர்ப்பம் எனக்கு தவறி போய்விட்டது என்று அவருடைய கவலையாக இருந்தது. ஆகவே அந்த கவலை அவருக்கு இருக்கின்றது என்ற வகையிலே, அந்த கவலையோடுதான் அவருடைய இறுதி மூச்சும் இருந்திருக்கிறது என்ற வகையிலே அவருடைய பிள்ளைகளை அல்லாஹ் ஒருபோதும் வீணாக்க மாட்டான் என்ற நம்பிக்கை பெறுகிறோம். என்றால் தந்தை தன் பிள்ளை விஷயத்தில் அவர் சுமக்கிற கவலை இருக்கிறதே, அது ஒரு மிக முக்கியமான கவலை. அவர் வஃபாத்தாகுவதற்கு ஒரு மாதத்துக்கு முன் நான் குடும்ப சகிதம் வந்தேன் அவரை பார்ப்பதற்கு, குசலம் விசாரிப்பதற்கு. அவருடைய மனைவியினுடைய மனைவியிடத்திலே சொல்லியிருந்த செய்திகளுள் இதுவும் உண்டு. பிள்ளைகள் பிறந்து அப்பொழுதுதான் வளரக்கூடிய, அப்பொழுதுதான் சின்ன பிள்ளைகளாக இருக்கிறார்கள். 1999 எத்தனை வயசு அப்துல்லா மௌலவிக்கு? 25. 99 என்பது நான் நினைக்கிறேன் அவர் பிறந்தாண்டு 90. அப்ப 9 வயசு, அவருக்கு கீழே தான் அடுத்த பிள்ளைகள் எல்லாம். இவர்களெல்லாம் நான் தூக்கி வளர்க்க வேண்டிய வயசிலே, கொஞ்சி குழாக வேண்டிய வயசிலே, அவர்களை முத்தமிடுவதற்கு நான் சுமக்க வேண்டிய வயசிலே, நான் ஒரு பெரும் அல்சர் வருத்தத்திலே உபாதைக்குட்பட்டிருக்கிறேனே என்பது அவருடைய கவலையாக இருந்ததுதான். 99 ஆண்டு ஆரம்பித்த அந்த அல்சர், அதாவது குடல் புண் இருந்தது, அது நீண்ட காலம் இறுதி வரைக்கும் அவருக்கு இருந்தது. ஆனால் இடைப்பட்ட காலத்தில் உயர்ந்து உச்சியை அடைந்த அந்த வருத்தம் பிறகு அவருக்கு குணமாகி அதுக்கு பிறகு பயணங்கள் செய்தார், வியாபாரத்தையும் செய்தார். வருத்தம் இருந்தது, சில வேளை வருத்தம் உச்சி அடைந்திருந்தது. ஒரு தடவை சொன்ன இடத்திலே, ஒரு நாள் காபத்துல்லாவிலே தவாஃப் செய்து கொண்டிருக்கிறேன், நல்ல நிலையில் இருக்கும் போது என்னை ஹஜ்ஜுக்கு அழைத்தார்கள் சென்றேன், எதிர்பார்க்கவில்லை. அந்த இடத்திலே பிடித்த வருத்தம், வருத்தத்தின் உச்சக்கட்டம் என்னவென்றால், நான் நினைத்தேன் இதுதான் என்னுடைய மூச்சு போகிற தருணமாக இருக்கும். அப்படி ஒரு கட்டம் எனக்கு வந்தது. அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன், யா அல்லாஹ், இந்த வருத்தத்திலே, இந்த சந்தர்ப்பத்திலே, அல்லது இதோடு கொஞ்ச நேரத்திலே நீ வஃபாத்தாக்குவதிருந்தால் இந்த தவாஃபோடு என்னை மௌத்தாக்கிவிடு. அப்படி ஒரு வருத்தத்தை உணர்ந்தேன். ஆனால் அல்லாஹ்வுத்தஆலா என்னை திருப்பி அனுப்பினா, வருத்தத்தை சோம்பாக்கினான், நல்லா இருக்கிறேன் என்று சொன்னார். பிறகு அவருக்கு 2005 இறுதி காலத்திலே இந்த கேன்சர் அவருக்கு வந்தது, புற்றுநோய் வந்தது. அந்த நேரத்திலே பிள்ளைகள் எல்லாம் வளர்ந்து கல்யாணம் செய்யக்கூடிய அல்லது தொழில் துறவுகளிலே கால் எடுத்து வைக்கக்கூடிய நேரத்திலே அவர்களை பார்ப்பதற்கு முடியாமல் நான் மீண்டும் ஆகி போனேனே என்ற ஒரு கவலையும் மனைவிடத்திலே சொல்லியிருந்தார். இதெல்லாம் மனுஷனுக்கு நடக்கிறது. ஆனால் ஒரு மனிதன் தன் பிள்ளைகள் விவகாரத்தில் கொள்கிற கவலை இருக்கிறதே, அந்த கவலை மட்டும் அல்லாஹ்விடத்திலே போதும் அந்த பிள்ளைகளை அல்லாஹ்தாலா தூக்கி விடுவான். என்ற ஆயத்திலே நாம் படிக்கிறோம், எல்லோரும் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்பட வேண்டும் என்று நாம் விரும்ப மாட்டோம் இதனை. ஆகவே எந்த பெற்றோரும் எவருடைய பிள்ளைக்கும் ஏற்படக்கூடாது என்றுதான் நாம் விரும்ப வேண்டும். அல்லாஹாலா அவருடைய அந்தஸ்துகளை உயர்த்துவதற்கு அந்த நோயை கொடுத்திருக்கலாம். அவருடைய மனைவி என்னுடைய மனைவியிடத்திலே சொன்ன ஒரு செய்தி அந்த சந்தர்ப்பத்திலே வந்தபோது, நாம் வருவதற்கு 2-3 முன் அவர்களின் மனைவி அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவில் கண்டதாக, நபி அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவர்களை பின்புறமாக தனக்கு அவர்கள் இந்த பெண்ணுக்கு முதுகு காட்டியிருப்பதாகவும், உங்கள் கணவரிடத்திலே சொல்லுங்கள், அவருடைய நோயில் அவரை பொறுமையாக இருக்கும்படியும், அல்லாஹ் அவருக்கு பல அந்தஸ்துகளை உயர்த்தி கொடுப்பதற்கு இருக்கிறான் என்று. இது அவருடைய மனைவி என் அருமை துணைவியிடம் சொல்லிவிட்ட ஒரு 2 செய்தி. நம்பிக்கை பெறுகிறோம், ஏனென்றால் அவர் மிகவும் பொறுமைசாலியாக இருந்தார். அவரிடத்தில் இருந்த பல பண்புகள் ஒன்றுதான், பொறுமை காத்தார். உண்மை இருந்தது, நேர்மை இருந்தது, பொறுமையும் அவரிடத்தில் இருந்தது, பொறுமையாக இருந்தார். பொறுமை என்பது நாம வரவழைத்துக் கொள்வது என்பது ஒரு பக்கம், அல்லாஹுக்கு தௌஃபிக் செய்யவும் வேண்டும். அல்லாஹ் நபியை பார்த்து கூட சொன்னான், அல்லாஹ் உங்களுக்கு பொறுமை கொள்வதற்குரிய பாக்கியத்தை தந்தால் மட்டுமே அந்த பொறுமையும் உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறது, இல்லை என்றால் அல்லாஹ் உங்களுக்கு பொறுக்கிற பண்பை தரவில்லை என்றால் பொறுமை உங்களுக்கு வர முடியாது. ஆகவே அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருந்த அந்த நல்ல பண்பை பெற்றவர்களாக இருந்தார்கள். இது அவர்களுடைய இறுதியாக காலத்துக்கு வந்திருக்கிறோம். 2016 3rd அவர்கள் இறையடி எழுதினார்கள். அவர்களுடைய வகுப்பு சகோதரராகிய முடிய உஸ்தாத் ஜாமியா ரஹ்மானியாவின் முதல்வர் சாதி கபரத் அவர்களுடைய பிறந்த தினம் அது. இப்படித்தான் வாழ்க்கையில ஒரு மௌத்து, இன்னொரு பக்கத்தில் சந்தோஷம். அவருக்கு அது பிறந்த தினம். 3-3 என்பது அவருடைய பிறந்த தினம். அவருடைய வகுப்பு சகோதரருக்கு அது இறந்த தினமாக மாறி போய்விட்டது. சில பல வேலைகள் அப்படி, சில பேருக்கு பிறந்த தினமே இறந்த தினமாகவும் ஆகி போகணும். அன்னையிலே புத்தளத்திலே ஒரு சகோதரர் வஃபாத்தானார், அவர் பிறந்த தினத்திலேயே அவர் மௌத்தானார். இறப்பும் பிறப்பும் ஒரே தினத்திலே அமைவதுண்டு. இது பலவாறு அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, எவருக்கு தெரியும் இப்படி ஒரு நிகழ்வுகள் அமைந்து விடுவது. சில பேருக்கு பெருநாள் தினங்கள் மரணம் சம்பவித்து விடுவதுண்டு. இப்படி துக்ககரமான நிகழ்வுகள் எல்லாமே அல்லாஹாலாவுடைய ஏற்பாடுகள். நாம் அவற்றை பொருந்திக் கொள்வது தவிர நம்மால் செய்வதற்கு ஒன்றும் இல்லை. மருகும் அம்சாதபுரத் அவர்கள் நல்ல பண்புகள் உள்ளவர்களாக இருந்தார்கள். இவற்றை எல்லாம் எனக்கு முன்னர் பேசியவர்களும் பேசினார்கள். தன்னம்பிக்கை உள்ளவராக இருந்தார், திற உறுதி படைத்தவராக இருந்தார், எடுத்துக்கொண்ட எந்த முயற்சியிலும் இலேசாக பின்வாங்க மாட்டார். ஆம், திரவுறுதி படைத்தவராக இருந்தார். மம்சாதுத்தீன் அவரி ரஹ்மஹுல்லா அவர்கள் திரவுறுதி பற்றி சொன்னதும் அவரிடத்திலே இருந்த திரவுறுதியை பார்க்கும் போது சரியாக இருக்கிறது, ஏனென்றால் பிள்ளைகளுக்கு பெயர் வைக்கிற போது பெரியவர்களின் பெயர்களை நினைத்து வைப்பதனால் அந்த பெரிய மனிதர்களின் குணங்களில் பலதோ அல்லது சிலதோ அந்த பிள்ளைகளிடத்திலே வரும். அப்பாத் என்று ஒரு பெயரை என் பிள்ளைக்கு வைக்கிற போது அப்பாத் என்று எத்தனை பேர் வரலாற்றிலே இருந்தார்கள் என்று நான் தேடி பார்த்தேன். அப்பாத் இப்னு பிஷ்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அப்பாத் இப்னு பிஷ்ர் என்ற பெயரிலேயே மகனும் பாப்பா ரெண்டு பேருடைய பெயரும் ஒன்றாக இரண்டு சஹாபிகள் இருந்தார்கள். அப்துல்லாஹி இப்னு ஸுபைர் ரழியல்லாஹு அன்ஹுமாவின் மகன் ஒரு தாபிஈ, அவருடைய பெயரும் அப்பாத். அவர் சொல்லுகிறார், ஹாஃபிழ் ஜஹபி ரஹ்மஹுல்லாஹ் எழுதுகிறார்கள் சீரிலே, என்னுடைய தந்தை மா சம்மானி அபி இல்லா பி, எனது தந்தை அப்பாத் என்று எனக்கு பெயர் வைத்தது அப்பாத் இப்னு பிஷ்ர் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களை நினைத்துத்தான். இப்படி பெயர் வைப்பது சஹாபிகளிடத்திலே இருந்திருக்குது ஒரு பெரியவரை நினைத்து. நினைக்கிறேன் மம்சாத் ஹதரத் அவர்களுக்கு ஒரு அந்நிய பெயரை, ஒரு பெரிய சூஃபி மகானினுடைய பெயரை ஒருவர் திடீரென சும்மா மொழிந்திருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷய ஞானம் தெரிந்தவர், அந்த காலத்தில் இந்த ஊரில் இருந்த ஒரு பெரிய மகானாக இருந்திருக்க வேண்டும், அல்லது ஒரு பெரிய அறிஞராக ஒரு ஆலிமாக இருந்திருக்க வேண்டும், அவருக்கான இதனை கொடுத்திருக்க வேண்டும், சூட்டியிருக்க வேண்டும். அல் ஹிம்மத்து முகத்திமத்துல் அஷ்யா, திடவுறுதி இருக்கிறது, திருசங்கற்பம், இது காரியங்களின் முன்னிலை முதலாவதான அம்சம். எந்த ஒரு அம்சத்திலும் முக்கியமாக முதலாவது வந்திருப்பது திடவுறுதி. நான் ஒன்றை சாதிக்க வேண்டுமென்றால், அடைய வேண்டுமென்றால், கொள்ள வேண்டுமென்றால், பெற்றுக்கொள்ள வேண்டுமென்றால், எனக்கு முதலாவது அதில் திருசங்கற்பம் வேண்டும். பிறகு அவர் சொல்கிறார், ஃபமன் ஸலஹத் லஹு ஹிம்மத்து, எவருடைய திட உறுதி சரியாக அவருக்கு அமைந்து, வசதக ஃபீஹா, அவர் அதில் உண்மையாளராக இருப்பாரோ, ஸலஹ லஹு மா வரஅஹா மினல் அஅமாலி வல் அஹ்வால், அந்த திட உறுதிக்கு பின் உள்ள, ஏனென்றால் திட உறுதி தான் முதலாவது அமைய வேண்டியது, அந்த திட உறுதிக்கு பின் இருக்கக்கூடிய எல்லா செயல்களும் எல்லா நிலைகளும் அவருக்கு சரியாக வாய்க்கப்பெறும் என்று மம்சாத தீனவரி ரஹ்மஹுல்லாஹ் சொன்னதை இவருடைய வாழ்க்கையிலே திட உறுதியாக நாம் பார்க்கிறோம். அவர் எதனையும் திட உறுதியோடு செய்யக்கூடியவராக இருந்தார், துணிவுள்ள மனிதராக இருந்தார், எதனையும் நெஞ்சுரத்தோடு எதிர்ப்பவராக இருந்தார், தீயதை தீயதை தீயது என்று சொல்பவராக இருந்தார். ஒமா அவம் பசாலத்தில் அசீசா என்ற கவிதையில் கூட சொன்னேன், உங்களுடைய அசட்டு அதாவது அசாதாரண துணிவை என்னவென்று சொல்வது, நகை தானில் மனாகி முஸ்தகீமா, தவறுகளை நீங்கள் சரியாக இருந்து கொண்டு தடுப்பீர்கள். அவர் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே தவறுகளில் இருந்து தூரப்பட்டிருந்தார். நாம் மதரசாவிலே ஓதுகிற காலத்திலே அதிகம் மாணவர்களுடைய எதிர்ப்பை சம்பாதித்த ஹபுரத் அவர்தான். எதிராளி யாரு டிசிப்ளினுக்கு பொறுப்பாயிருக்கிறாரோ அவர் தான் எதிராளி. டிசிப்ளின் தான் தெரிஞ்சா என்ன, ஒழுக்கத்துக்கு எவர் பொறுப்பா இருப்பாரோ, எந்த ஹசரத்தோ எந்த டீச்சரோ, அவர் தான் எல்லாருக்கும் எங்களை ஒரே பார்க்கிறாரு, எங்களை ஒரே விசாரிக்கிறாரு. மம்சாத் ஹதரத் அவர்களுக்கு பெரிய ஹசரத்தோடு அதுதான் கொடுத்தார்களோ தெரியவில்லை. அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே தஹஜ்ஜுத் என்றால் அவர் தனிப்பட்ட வாழ்க்கையிலே தஹஜ்ஜுத் தவறாதவர், முன்பின் சுண்ணத்துகளை தவறாதவர், தலைப்பாகை அணியாமல் தொழமாட்டார். அந்த காலத்திலேயே அவருடைய தலைப்பாகையும் தேவபரசத்துடைய தலைப்பா அதை விட பெருசா இருந்துச்சு, பெரிய தலைப்பாகை அடித்திருப்பார். ஏழு முழண்டு வாங்கலாம், ஏழு அடியா தெரியவில்லை, பெரிய தலைப்பாக. அப்படி மம்சாதபுரத் அவர்களுடைய உடைந்த உடம்பை பார்த்ததுதான் கடந்த 15 ஆண்டுகள். நாம் அந்த காலத்திலே பார்த்த போது இன்று நேர்த்து பார்த்த மம்சாதபுரத் அவர்கள் அவருடைய கட்டுமஸ்தான கட்டமைப்பு, எடுப்பான உடம்பு, மிடுக்கான நடையெல்லாம் இன்று நேற்று அது இருக்கவில்லை. கடந்த 15 ஆண்டுகள் அவர் உருக்குலைந்து போன உடம்பு மாதிரி தான் இருந்தார். இப்படி ஒரு நனைந்து போன ஒரு புறா மாதிரி அவர் ஆகி போனார். அவர் அன்று இருந்த நிலை அப்படி அல்ல. அவர் அப்படி இருந்த நேரத்திலே வாலிபம் இடுக்கோடு இருந்த காலத்திலே ஒரு இரவல் மம்சாதாக இருந்த போது திருமணமும் பண்ணியிராத ஒரு காலத்திலே, நாம் போதுகின்ற காலத்தில் தான் திருமண வாழ்க்கையில் புகுந்தார். திருமணமும் பண்ணி இல்லாத காலத்திலே ரொம்ப பேணுதலாக இருந்த மனிதர். அந்த நேரத்திலே பல பேருக்கு அவர் வேண்டத்தகாதவர், ஒழுக்கத்திலே நமக்கு அவர் சிம்ம சொப்பனமாக இருந்தார். ஆனால் இன்று எல்லோரும் அவரை மதிக்கிறோம். ஏனென்றால் அவர் அன்று காட்டிய நல்வழி இன்று எம் ஒவ்வொருவருக்கும், ஆஹா அன்று அவர் தஹஜ்ஜுதுக்கெழுப்பியதுதானே என்று நமக்கு உதவுகிறது, அன்று அவர் முன்பின் சுனத்துகளில் காட்டிய கரிசனைத்தான் என்று நம் மன என் கண்முன்னே வந்திருக்கிறது என்றெல்லாம் உணர்கிறோம். அவருடைய ஜனாசா இந்த ஊரிலே நல்லடக்கம் செய்யப்பட்ட வேளையிலே அவரோடு மிகவும் எதிராளிகளாக இருந்த இரண்டு மாணவர்களை பார்த்தேன். அவர்கள் அழுதது போல் வேற யாரும் நான் அலப்பாக்குகிறேன். இதுதான் மனித மனங்களில் அல்லாஹ் ஏற்படுத்துகிற மாற்றம். ஒன்று. இரண்டாவது, எந்த பணியையும் திட உறுதியோடு இஹ்லாஸோடு அல்லாஹ்வுக்காக வேண்டி எவர் எதிர்ப்பையும் கண்டுகொள்ளாமல் பொருட்படுத்தாமல் செய்கிறாரோ அவருடைய பணியில் அல்லாஹ் அவரை விளங்க சரியாக புரியாமல் விமர்சித்தவர்கள், விசாரித்தவர்கள், எதிர்த்தவர்களுக்கும் ஒரு நாள் வரும். அந்த நாளில் அவர்களுக்கு சரியான விளக்கத்தை அல்லாஹ் கொடுப்பான் என்ற நம்பிக்கை இவருடைய வாழ்க்கையிலிருந்து பெறுகிறோம். ஆகவே ஒரு தைரியமாக இருந்து தனது வாழ்க்கையை நடத்தியவர் அப்படியான ஒரு பெரிய மனிதர். அவருடைய இழப்பு நம் எல்லோருக்கும் ஒரு பெரிய இழப்பு தான். நதுவத்துர் ரஹ்மானியினின் துணை தலைவராக நீண்ட காலம் இருந்தவர். நதுவத்துர் ரஹ்மானியினை பொறுத்த மட்டும் எங்களுடைய தலைவர் முஃப்தி யூசுப் அவர்கள் அதிகமான காலம் அவர் வெளிநாட்டில் தான் இருப்பார். அவரை உள்நாட்டில் காண்பதை விட சிங்கப்பூர்ல ஒரு ரோட்ல பார்க்கலாம், சைனால ஒரு ரோட்ல பார்க்கலாம், ஜப்பான்ல ஒரு ரோட்ல பார்க்கலாம், அல்லது அங்க ஒரு ஹோட்டல்ல பார்க்கலாம். ஆனால் எங்களுடைய கூட்டங்களை தலைமை தாங்கி நடத்துவதெல்லாம் எங்களுடைய துறை தலைவர் மம்சாத் அவர்கள் தான். எங்களுடைய மினிட்ஸ் அதாவது கூட்ட அறிக்கைகளை பார்த்திருந்தால் நாயிபுல் ரைஸ் அதாவது துணை தலைவரின் தலைமையின் கீழ் நடைபெற்றது, துணை தலைவரின் தலைமையின் கீழ் நடைபெற்றது. இவர் வருவார் போவார். ஆனால் அதிகமான பொறுப்புக்கு அதுக்காக அவர் குறைத்து மதிப்பிலிருந்து அவருத்தான். அதாவது வெளியில் இருந்து கொண்டிருந்தாலும் உள்ளே இருப்பவர்கள் செய்வதை காட்டிலும் அதிகம் செய்பவர் அவர்தான். இருந்தாலும் நம்மோடு அதிக நேரங்களை கழிக்கிறவர் என்ற வகையிலே வம்சாதோபரத் அவர்களுக்கு ஒரு கிரெடிட் கொடுத்தியாக வேண்டும். அப்படி நிறைய எங்களோடு ஒன்றாக இருப்பார், இரவு நேரங்களில் அமர்ந்து கதைத்துக் கொண்டிருப்பார். மாணவன் ஆசிரியர் என்ற உறவெல்லாம் அவர் மறந்து போனார் போல என்று நாம் சிறந்த வேலை உணர்வது உண்டு. யோமுர் ரஹ்மானியின் என்று வருடாந்த கெட் டுகெதர் ஒன்று இருக்கும், வருடாந்த ஒன்று கூடல். அதில் எல்லா மாணவர்களும் ரஹ்மானிகள் எல்லாரும் ஒன்று சேர்வோம். அவர்களிடத்தில் ஓதிய அதிகமான மாணவர்கள் இருப்போம். ஆனால் அவரும் எங்களிடத்திலே ஒன்றாக ஒன்றாக இருந்த ஒரு மனிதர் போல, ஹொஸ்டலிலே ஒன்றாக எங்களோடு படுத்துறங்கியவர் போலத்தான் நடந்து கொள்வார். நான் ஒரு உஸ்தாத் என்ற வேற்றுமை தன்மையை அவர் ஒருபோதும் நமக்கு மத்தியிலே காட்டியது கிடையாது. ஆகவே ஒரு பெரிய மனிதர் வீட்டிலே அவர் என்னை பொறுத்த மட்டிலே நல்ல என்னுடைய ஒரு நல்ல வாசகனாக இருந்தார். நான் எழுதுவது என்னுடைய நூல்களை அதிகம் நேசித்த ஒரு மனிதர். நேசித்து வாசித்தார், வாசித்து நேசித்தார் என்று துணிந்து சொல்லலாம். என்னுடைய இரண்டு நூல்கள் சிந்தனை ஊற்றிய இந்த நூலையும் புகைப்பிடித்தலற்ற உலகு என்ற நூலையும் அவர் வெளியிட்டு தினம் என்று அந்த சபையிலே அறிமுகம் செய்து வைத்தார், நல்ல அறிமுகம் செய்து வைத்தார். காணும் போதெல்லாம் இப்ப என்ன எழுதி கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்பார், ஏதாவது எழுதி பிடிச்சிக்கிறீங்களான்னு கேட்பார். ஒரு சில பேர் தான் அப்படி கேட்பார். அதனை பார்த்து வெகு சொற்ப பேர் இப்ப என்ன எழுதி கொண்டிருக்கிறீங்கன்னு கேட்பாங்க, அல்லது என்ன எழுதி முடிச்சுக்கிறீங்கன்னு கேட்பாங்க. அப்படியான விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு எழுத்தாளனை பார்த்து ஊக்கம் தருகிற வார்த்தைகள் கொடுக்கிற ஒரு சிறந்த பண்பு அவரிடத்திலே இருந்தது. நம்முடைய எழுத்தை மிகவும் அதிகம் நேசித்தார். அந்த வகையிலே தனிப்பட்ட முறையிலே அவருக்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு உஸ்தாதாக, ஒரு தாயாக, ஒரு வியாபாரியாக, ஒரு சமூக சேவையாளராக இருந்து இந்த உலகத்தில் இருந்து அவர் விரை பெற்றுக் கொண்டார். அவர் உடலால் நம்மை விட்டு மறைந்திருந்த போதிலும் நினைவுகளால் நம்மை விட்டு மறைந்து போகப் போவதில்லை. சமூகத்தை உயர்த்தி பிடித்தவரை சமூகம் உயர்த்தி பிடிக்கவே வேண்டும். சமூகத்தை நினைத்தவரை சமூகம் நினைக்கவே வேண்டும். சமூகத்தை தூக்கி சுமந்தவரை சமூகம் தூக்கி சுமக்கவே வேண்டும். சமூகத்தை முன்னிலைப்படுத்தியவரை சமூகம் முன்னிலைப்படுத்தவே வேண்டும். அந்த வகையில் வம்சாதாபுரத் அவர்கள் நான் இப்பொழுது சொன்ன அத்தனை விஷயங்களுக்கு மிக பொருத்தமானவர். இந்த விளம்பர மக்களும் நாமும் ரஹ்மானிகளும் எல்லோரும் வம்சாதாபுரத் அவர்களை சமூகத்தின் பெயரிலே ஒரு சமூகமாக சேர்ந்து முன்னிலைப்படுத்த, உயர்த்தி பேச, தூக்கி சுமக்க, நினைத்துக் கொள்ள நாம் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறோம் என்ற செய்தியை ஈட்டில் உங்களிடத்திலே விட்டு விடுவதற்கு நினைக்கிறேன், ஆசைப்படுகிறேன். இந்த ஊரிலே தனித்து அழுது கொண்டு பிறந்த அந்த மனிதரை 55 ஆண்டுகள் கழித்து பல நூற்றுக்கணக்கான பேர் அழுத நிலையிலே அவர் அடக்கம் செய்யப்பட்டதும் இந்த ஊரிலே அமைந்திருந்ததானது இந்த ஊருக்கு கிடைத்த ஒரு பெரும் பாக்கியமாகும். 2000-க்கும் மேற்பட்ட மக்கள் அவருடைய ஜனாசாவில் ஒன்று சேர்ந்திருந்ததை நாம் காணக்கூடியதாக இருந்தது. இந்த மஸ்ஜிதிலே நிறைந்திருந்தது மக்கள் பெருவெல்லம். அது அவ்வளவும் அவருடைய மாணவர்கள் அதிகமானவர்கள் இருந்ததையும் காட்டியது. நிறைந்த ஆலிம்கள், நிறைந்த ஹாஃபிதுகள், நிறைந்த ஊர் பிரமுகர்கள், நிறைந்த தபலீக் சகோதரர்கள், நிறைந்த ஹஜ் ஹாஜிகள், அவர்களுக்கிடையிலே அவர் உருவாக்கிய மாணவ செல்வங்கள் நிறைய இருந்ததானது. அவருடைய கடைசி மாணவன் இருக்கும் வரைக்கும் அவர் எல்லா நெஞ்சங்களிலும் வாழ்ந்து கொண்டிருப்பார். அந்த மாணவர்கள் அவரை பற்றிய சிந்தனையை தம்முடைய மாணவர்களிடத்திலே விட்டு செல்லும் காலமெல்லாம் அவர்களுடைய அடுத்த பரம்பரையிலும் அடுத்த சந்ததியிலும் அவர் அவர்களுடைய நெஞ்சங்களிலே வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பது மட்டும் திண்ணம். அவரை பற்றிய ஒரு நூல் ஒன்று ரஹ்மானிகளைச் சேர்ந்த ஒரு சகோதரர் எழுத ஆரம்பித்திருக்கிறார். இதை விடவும் ஒரு சிறப்பான மர்ஹூம் அம்ஷாத் ஹபரத் அவர்களை பற்றிய ஒரு நூல் வெளியீட்டு விழாவிலே நிச்சயமாக இன்ஷா அல்லாஹ் நாம் உங்களை சந்திப்போம் என்ற செய்தியை கூறிக்கொண்டு இந்த நல்ல தருணத்திலே இரங்கல் தெரிவிக்கிற இந்த சந்தர்ப்பத்திலே மர்ஹூம் அம்ஷாத் ஹபரத் அவர்களின் அன்பு மனைவிக்கு, அவருடைய அருமை பிள்ளைகளுக்கு, அவரின் அன்புக்கினிய குடும்ப அங்கத்தவர்களுக்கு, அம்ஷாத் ஹபரத் அவர்களின் பாசத்துக்குரிய மாணவர்களுக்கு, அவரை உருவாக்கிவிட்ட உஸ்தாதுமார்கள் அவர்களில் முதன்மை பெறுகிற ஷேகுர் ரஹ்மானியா அவர்களுக்கு, அவர்களுடைய பணிகளை அவரோடு ஒன்றாக இருந்து பெற்றுக்கொண்ட இந்த ஊர் மக்களுக்கு, மர்ஹூம் அம்ஷாத் ஹபரத் அவர்களின் இரத்தங்கள் இரக்கங்கள் யாவருக்கும் இறங்குகின்ற கண்ணீரை துடைத்துக் கொண்டு எனது ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்து உங்களிடத்திலிருந்து நிறைவு பெறுகிறேன். إن العين تدمع والقلب يحزن ولا نقول إلا ما يرضي ربنا وإنا بفراقك يا أستاذنا لمحزونون السلام عليكم ورحمة الله وبركاته